சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 23 அத்தியாயம். பேசாதே ரகுவம்ச மகாகாவியத்தில் கற்ப ஸ்திரீகளின் முகத்துக்கு பின்னிலவை உவமையாக கூறினார் மகாகவி காளிதாசன். கற்பத்தில் இருக்கும் குழந்தை இரத்தத்தில் பெரும் பகுதியை ஈர்த்து கொள்வதால் ஸ்திரீகளின் முகம் இரத்தமிழந்து வெளியிட்டு விடுவது போல அடுத்த நாள் உற்பத்தி முதல் நள்ளிரவின் கடைப்பகுதியின் கலையை வாங்கிக் கொள்வதால் வானத்தில் உள்ள மதியும் தன் பொலிவை இழந்து மங்கிவிடுகிறான் என்பதை குறிக்கவே அந்த உவமை கூறப்பட்டது. ஓர் உயிர் தோற்றத்திற்கு மற்றொரு உயிரின் சக்தியை இயற்கை வாங்கி அளிப்பதால் சக்தியளிக்கும் உயிர் ஓரளவு பிரகாசத்தை இழந்து விடுகிறது. இது சிருஷ்டியில் காணப்படும் வித்தை. ஓர் உயிர் சக்தியையோ கலையையோ தியாகம் செய்து இன்னொரு உயிரை தோற்றுவிப்பதால் ஏற்படும் இந்த விந்தையில் விளைவது உலகம். இந்த விந்தையில் துளிர்விடும் விபத்துக்களும் சம்பத்துக்களும் ஆயாசங்களும் உல்லாசங்களும் அழிவுகளும் ஆக்கங்களும் எத்தனை எத்தனையோ. அன்று அந்த பாழடைந்த மாளிகை தாழ்வாரத்தை வானில் இருந்து பார்த்த மதிகூட ஒளிமங்கித்தான் கிடந்தான். அடுத்த நாளை ஈன்றெடுக்க தன் கலையை தியாகம் செய்த அவன் முகமும் வெளியிட்டு கிடந்ததால் நிலவு மங்கித்தான் இருந்தது. ஆனால் அடுத்த நாளைக்கு அத்தனை தியாகம் செய்த அந்த நேரத்திலும் அந்த மாளிகைக்கு உள்ளிருந்த மற்றொரு உயிருக்காக உலை வைக்கக்கூடிய பணியில் அந்த சந்திரன் ஏன் ஈடுபட்டான்? எதற்காக அந்த பாழடைந்த மாளிகை தாழ்வாரத்திலிருந்து அந்த இரத்த துளிகளை அவ்வளவு சிவப்பாக அவன் எடுத்து காட்ட வேண்டும்? இப்படி இத்தனை அக்கிரமங்களை அந்த வெண்மதி செய்திருப்பான். இதனால்தான் கலைகள் தேய்ந்து தேய்ந்து அவன் துன்பப்பட வேண்டும் என்று சாபம் கிடைத்ததா? இதயம் மட்டுமன்று கேள்விகளில் லைத்திருந்தால் இன்பவள் இத்தனை கேள்விகளையும் கேட்டிருப்பாள், இன்னும் கேட்டிருப்பாள். ஆனால் இரத்த துளிகளையும் நோக்கி தன்னையும் நோக்கிய காவலர் தலைவரின் முகத்தில் படர்ந்த குரூர சாயை எந்த கேள்விகளுக்கும் இடம் வைக்காததால் அவள் இதயம் குதிரை வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. அது செய்த படபடப்பின் பேரொளி உணர்ச்சி நரம்புகள் மூலம் காதுக்கு எட்டி பெரிய டமாரம் சந்திப்பது போன்ற பிரம்மையை அளித்துவிட்டதால் இன்பவள்ளி உள்ளூர நடுங்கிக் கொண்டு வெளிக்கு மிக கம்பீரமாகவும் வாசற்படி அருகே நின்றாள். மயங்கிய அந்த நிலவிலும் கட்டட தாழ்வாரத்தில் சொட்டி கிடந்த இரத்த துளிகள் அவளை பார்த்து தீவிழி விழித்ததன்றி நன்றாக அகப்பட்டு கொண்டாய் என்று சற்று எட்ட இருந்த மரங்களில் இருந்து வெண்ணிற பூக்களும் காற்றில் ஆடி அவளை பார்த்து நகைத்தன. காவலர் தலைவன் மீண்டும் ஒரு முறை இரத்த துளிகளை கூர்ந்து நோக்கிவிட்டு இங்கு யாரும் வரவில்லையா என்று இடியை விட பயங்கரமான குரலில் வினவினார். உள்ளே இருந்த பயத்தையெல்லாம் மறைக்க முகத்தை கல்லாக்கி கொண்ட இன்பவள்ளி, இல்லை என்று நான் முன்பே சொன்னேனே, இறைந்து கூவினால் புதிதாக ஆட்கள் வந்துவிடுவார்களா என்ன என்று பதிலும் கேட்டாள். காவலர் தலைவன் கோபம் மெல்ல மெல்ல எல்லையை மீறி கொண்டிருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் கீழிருந்த இரத்த துளிகளை சுட்டிக்காட்டி இவை என்ன தெரியுமா என்று கேட்டான். இது என்ன பெரிய விந்தை, இரத்தம் சிந்தி இருக்கிறது என்று சாவதானமாக பதில் சொன்னாள் இன்பவள்ளி. இரத்த துளிகள் எங்கிருந்து வந்தன?
கேட்பானேன், காயத்தில் இருந்துதான் வந்திருக்க வேண்டும்.
காயமடைந்த வாலிபன் யாரும் இங்கு வரவில்லை என்று சொல்லவில்லையா நீ? காவலர் தலைவன் பேச்சில் மரியாதை குறைவதையும் அவன் பதட்டம் அதிகமாவதையும் கவனித்த இன்பவள்ளி கூடிய மட்டும் காலத்தை கடத்த தீர்மானித்து வாயிற்படிக்கு குறுக்கே நன்றாக நின்று கொண்டு காவலர் தலைவனை ஏற இறங்க பார்த்தாள். ஏன் பார்க்கிறாய் என்று சீற்றத்தோடு கேட்ட காவலர் தலைவன் உள்ளே சென்ற அறையை நோக்கி ஓர் அடியெடுத்து வைத்தான். இன்பவள்ளி வாயிற்படியை நன்றாக மறைத்து நின்று ஒரு பக்கத்தில் தன் கையையும் வைத்து அவனை தடுத்து என்ன கேட்டாய் நீ என்று பொய் கோபம் துளிர்த்த குரலில் வினவினாள். தானும் மரியாதையை கைவிட்டு என்னை சுட்டரித்து விடுவது போல பார்த்தாயே, அது எதற்காக என்று கேட்டேன் என்று காவலர் தலைவன் பதில் கூறினான்.
நீ சோழ நாட்டு வீரன் என்று சொன்னாயே, அது உண்மையா என்று பார்த்தேன் என்றாள் இன்பவள்ளி.
அதில் சந்தேகப்பட காரணம்
உன் பேச்சு நடத்தை.
என் பேச்சுக்கு என்ன?
பேச்சில் மரியாதை இல்லை, ஏக வசனத்தில் பேசுகிறாய். எங்கள் நாட்டு வீரர்கள் பண்பு தெரிந்தவர்கள், பெண்களை மரியாதையாகத்தான் அழைப்பார்கள். நீ மட்டும் சோழ நாட்டு வீரனாயிருந்தால் நாளைக்கே உன் தலையை சீவிவிட என்னால் முடியும்.
இன்பவள்ளி கடைசி பகுதியை சுட சுட பேசினாள். பேச்சிலும் கடுமையை வரவழைத்துக் கொண்டாள். அவள் பேச்சில் இருந்த கடுமையை கண்ட காவலர் தலைவன் கூட சிறிது அசந்து போய் மேற்கொண்டு என்ன செய்வது என்று திகைத்தான். ஆனாலும் நான் கடுமையை செய்கின்றேன், என் தலையை வாங்க யாராலும் முடியாது என்றான் மெல்ல தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு. இன்பவள்ளியின் அடுத்த கேள்வி அவன் தைரியத்தை தூளாக்கிவிட்டபடியால் காவலர் தலைவன் கால்கள் கூட பயத்தால் நடுங்கின.
மன்னர் இருங்கோவில் கூடவா உன் தலையை வாங்க முடியாது
என்று ஓர் அதிர்வேட்டை எடுத்து வீசினாள் இன்பவள்ளி.
மன்னர், மன்னர்
குமரினான் காவலர் தலைவன்.
இந்த ஊரில் தான் இருக்கிறான்
என்று இன்பவள்ளி இன்னும் ஓர் அம்பை ஏவினாள்.
அது உங்களுக்கு தெரியுமா? காவலர் தலைவன் வார்த்தைகளில் மட்டுமல்ல தோரணையிலும் மிகுந்த மரியாதையும் பணிவும் தெரிந்தன. அவர்தான் இங்கு எங்களை அழைத்து வந்தார். பொழுது விடிந்ததும் அவரே வருவார். இந்த இரத்த துளிகளை பற்றி அவரையினை விசாரித்துக் கொள்வது நல்லது. என்னை மீறி நீ உள்ளே நுழைந்தால் நீ பலனை அனுபவிக்க தயாராக இரு என்று இன்பவள்ளி மிரட்டினாள் காவலர் தலைவனை. அவன் பணிந்து விட்டான் என்பதை புரிந்து கொண்டு அலைக்கடல் துரும்பென்று காவலர் தலைவன் தத்தளித்தார். இத்தகைய ஒரு நிலையை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இருங்கோவில் மிக ரகசியமாக கருவூருக்கு வந்திருக்கிறார் என்பதும், அவருக்கு அந்தரங்கமானவர்களுக்கு தவிர வேறு யாருக்கும் அந்த தகவல் தெரியாது என்பதும் காவலர் தலைவன் திட்டமாக அறிந்திருந்தான். ஆகையால் இருங்கோவேலின் விஜயத்தை பற்றி அறிந்திருக்கும் அந்த பெண் மன்னனுக்கு வேண்டியவளாகத்தான் இருப்பாள் என்பதில் அவனுக்கு லவலேசமும் சந்தேகம் ஏற்படாதது மட்டுமல்ல, ஓரளவு அவளிடம் பயமும் ஏற்பட்டது. ஆனால் எரிந்த மாளிகையிலிருந்து தப்பி வந்தவன் அணுகுவதற்கோ மறைவதற்கோ இந்த ஒரு மாளிகையை விட்டால் வேறு எந்த இடமும் இல்லை என்பதை அவன் நன்றாக உணர்ந்து கொண்டிருந்தான். காயமடைந்து ஒருவன் மாளிகைக்குள் இருக்கின்றான் என்பதற்கு தாழ்வாரத்தில் பளிச்சிட்ட இரத்த துளிகள் திட்டமான சான்றாக நின்றன. இந்த நிலையில் உள்ளே சென்று சோதனை செய்யாமல் போனாலும் தவறு. சோதனை செய்வதற்கோ குறுக்கே நிற்கின்றாள் இன்பவள்ளி. அவளோ மன்னனை நன்றாக அறிந்தவள். இந்த நிலையில் காவலர் தலைவன் என்னதான் செய்வான்? ஒரு வினாடி மனத்திற்குள் மன்னனை சபித்ததன்றி எதிரே இருந்த இன்பவள்ளியையும் பார்த்து இந்த பிசாசு எங்கிருந்து வந்தது என்று அவளையும் மனத்திற்குள் நிந்தித்தான். அவ்வளவு தூரம் யாரை சபித்தும் நிலையை திருத்திக் கொள்ள இடமில்லாது போகவே இன்பவள்ளியை நோக்கி கெஞ்ச முற்பட்டு, அம்மணி, நாங்கள் ஊழியர்கள், எங்களை மிரட்டி பயனில்லை. அரசர் கையிலிருந்து தப்பி ஒரு வாலிபன் ஓடி வந்து விட்டான். அவனை பிடிக்காவிட்டால் மன்னருக்கே ஆபத்து. கொஞ்சம் நீங்கள் அனுமதித்தால் உள்ளே சென்று பார்த்து விடுகிறேன் என்றான். ஒரு வாலிபனால் மன்னருக்கு ஆபத்தா? வியப்போடு கேட்டாள் இன்பவள்ளி. ஆம், சோழ மண்டலாதிபதிக்கு ஒரு வாலிபனால் தான் ஆபத்தா? ஒரு வாலிபன், நீங்கள் சொல்வதை பார்த்தால் காயமடைந்தவன், அவனால் என்ன ஆபத்து நேரிட முடியும்? அவனும் என்று ஆரம்பித்து அவன் சற்றென்று வார்த்தையை நிறுத்திக் கொண்டு கலவரத்தோடு இன்பவள்ளியை நோக்கினான். அவன் ஏதோ முக்கிய விஷயத்தை சொல்ல முயன்று நிறுத்திக் கொண்டு விட்டான் என்பதை இன்பவள்ளி அறிந்து கொண்டாள். ஆனாலும் கலவரப்பட்டவளை போல் நடித்து, அப்படியானால் இங்கு நின்று கொண்டு ஏன் காலத்தை வீணாக்குகின்றீர்கள்? இங்கு எந்த வாலிபனும் வரவில்லை. வந்தாலும் மன்னருக்கு விரோதியானால் நாங்களே அவனை சிறைப்படுத்தி விடுவோம். மன்னர் வீரர்களில் சிலர் உள்ளேயும் இருக்கின்றார்கள். அப்படி யாராவது வாலிபன் வந்தால் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீங்கள் வேறு எங்காவது தேடுங்கள் என்றாள். அப்படியானால் இந்த இரத்த துளிகள் என்று இழுத்தான் காவலர் தலைவன். எங்களோடு ஒரு சமண துறவி வந்திருக்கின்றார். அவருக்கு பட்ட காயத்திலிருந்து வந்தவை. வேண்டுமானால் அவரை அழைத்து வருகின்றேன் என்று உள்ளே செல்ல திரும்பினாள் அவள். அவள் சொல்லிய விபரங்களாலும் மன்னரே அவர்களையும் அங்கு கொண்டு வந்து வைத்திருக்கின்றார் என்பதை இன்பவள்ளி அறிவித்ததாலும், காயமடைந்தவரை கூட அவள் காட்ட தயாராக இருந்ததாக நடித்ததாலும், தன் நடுக்கத்தை எல்லாம் பறக்கவிட்ட காவலர் தலைவன் தன் வீரர்களை அழைத்துக் கொண்டு திரும்பினார். திரும்பும் முன்பாக இன்பவள்ளியை ஒரு கேள்வி கேட்டார். இங்கு வந்த விஷயத்தை மன்னரிடம் சொல்லப் போகின்றேன். உங்கள் பெயர் என்ன? இன்பவள்ளி. ஊர் புகார். என் பெயரை சொன்னாலே மன்னருக்கு தெரியும். பெரிதும் மகிழ்ச்சி அடைவார். என் தலைவி அவர் நண்பர் மகள். யார் அந்த நண்பர்? மரப்பவீழ். இதை கேட்டதும் இடிந்து போய் நின்றான் காவலர் தலைவன். தமிழகத்தின் 15 வீழர்களுள் மிகச் சிறந்தவரான மரப்பவேலின் இல்லத்தில் அனாவசியமாக விசாரணை செய்துவிட்டோமே என்ற பயத்துடனேயே திரும்பிச் சென்றான் காவலர் தலைவன். பாதி உண்மையையும் பாதி பொய்யையும் சொல்லி காவலர் தலைவனை பயமுறுத்தி திருப்பி அனுப்பிவிட்ட இன்பவள்ளி கதவை தாளிட்டுக் கொண்டு ஆயாசம் தீர்ந்ததற்கு அறிகுறியாக ஒரு பெருமூச்சு விட்டு மனத்தில் ஓரளவு சாந்தி நிலவ மாளிகைக்குள்ளே நடந்தாள். மாளிகை உட்கூடத்தை அடுத்து முற்றத்தில் கூட நிலவு வெளிச்சத்தில் இரத்த துளிகள் நன்றாக தெரிந்தன. உள்ளே சென்று ஒரு காவலரை அழைத்து முற்றத்தின் இரத்த துளிகளை துடைக்கச் செய்த இன்பவள்ளி காயமடைந்து வந்த அந்த வாலிபனை பார்க்கும் ஆவலோடு அவன் இருந்த அறைக்குள் நுழைந்தாள். அந்த அறையில் தன் தலைவி படுக்க வேண்டிய பஞ்சனையில் அந்த வாலிபன் படுத்துக் கிடப்பதையும், அவனுக்கு பணிவிடை செய்ய தன் தலைவியே பச்சிலையோடு மருந்துகளோடு வந்திருப்பதையும் கண்ட இன்பவள்ளியின் ஆச்சரியம் எல்லையை கடந்ததாயிற்று. வாயிலில் காவலர் தலைவன் வாலிபனை பற்றி கூறிய தகவல்களின் பேருண்மையை அந்த அறையில் இருந்த சூழ்நிலையையும் கண்டதும் இன்பவள்ளி சந்தேகம் மறு புரிந்து கொண்டாள். அவன் படுத்திருந்த பஞ்சனையில் ஒரு பக்கத்தில் பச்சிலையை வாட்ட பூவழகி விளக்கு ஒன்றை ஏற்றி கொண்டிருந்தாள். மற்றொரு பக்கத்தில் சற்று எட்ட தள்ளி நின்றிருந்த இளம் செழியன் என்ன கவனத்தாலோ அந்த வாலிபன் முகத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். நடுத்தர வயதுக்கு மேல் ஏறியதால் அந்த அறைக்குள்ளேயே பெரியவரான சமண துறவி அந்த வாலிபன் காலடியில் கைகளை கட்டிக்கொண்டு மிகுந்த பணிவுடனும் கவலையுடனும் நின்று கொண்டிருந்தார். அறையில் மௌனம் பூரணமாக குடிகொண்டிருந்தது. படுகாயப்பட்டு மயக்கமாக படுத்திருந்த வாலிபனை பார்த்துக் கொண்டிருந்த ஒவ்வொருவர் முகத்திலும் கவலை பலமாக தோய்ந்து கிடந்தது. விளக்கை ஏற்றிவிட்டு வாலிபனின் காயங்களை பரிசோதித்த பூவழகியின் கண்களில் கவலை குறி மற்றவர்களை விட பெரிதாய் படர்ந்தது.
ஏனம்மா, பெரிய காயமா என்று கேட்டார் சமண துறவி.
நெற்றி காயம் பலமில்லை,
தோள்பட்டையில் பாய்ந்திருக்கும் வீழ்தான் ஆழ பதிந்து விட்டது. அதிலிருந்து ரத்தம் விரயமாகியதால் தான் மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று பூவழகி பதில் சொன்னாள்.
ரத்தத்தை நிறுத்த முடியாமல்லவா?
கவலை கரைபுரண்டோட துக்கம் தொண்டையை அடைக்க கேட்டாள் துறவி. பூவழகி உடனே பதில் சொல்லாமல் மீண்டும் தோள்பட்டையை பரிசோதித்தாள். கடைசியில் தலையை அசைத்து,
பாதகமில்லை, ரத்தத்தை நிறுத்திவிடலாம் என்று சொல்லிவிட்டு
ஜலத்தில் தோய்ந்த துணியை கொண்டு நெற்றிக்காயத்தின் இரத்தத்தையும் தோள்பட்டை இரத்தத்தையும் நன்றாக துடைத்து மேற்கொண்டு ரத்தம் வராது இருக்க இரண்டு இடங்களிலும் துணிகளை உருட்டி அழுத்தி
இவற்றை பிடித்துக் கொண்டிருங்கள்
என்று துறவிக்கு உத்தரவிட்டு,
இன்பவள்ளி, செம்பில் பால் வைத்திருக்கின்றேன், சிறிது கொண்டு வா
என்று தன் பணிப்பனிடம் கூறினாள்.
இத்தனை நேரத்திற்கு பால் நன்றாக இருக்குமா என்று இன்பவள்ளி கேட்டாள்.
நன்றாக காய்ச்சின பால் தானே, கெடாது, எடுத்து வா. கொஞ்சம் பருகினால்தான் இவர் கண்விழிப்பார், பிறகுதான் பச்சிலையை போட முடியும் என்றாள் பூவழகி. இன்பவள்ளி வெகு தூரிதமாக சென்று பாலை கொண்டு வந்தாள். அதற்குள்ளே வாலிபன் கண்களை குளிர்ந்த நீர் கொண்டு துடைத்த பூவழகி துறவியின் உதவியாலும் இளம்சழியின் உதவியாலும் அவனை தலையணைகளில் உயரத் தூக்கி கிட்டத்தட்ட உட்கார்ந்த பாவனையில் சாய வைத்ததன்றி வெள்ளி குவலையில் இன்பவள்ளி கொண்டு வந்த பாலையும் அவன் வாயை பலவந்தமாக திறந்து மெல்ல மெல்ல ஊற்றினாள். இரண்டு வாய் பால் உள்ளே சென்றதாலும் காயங்களில் துணி அமுக்கப்பட்டதால் இரத்தப்போக்கு நின்றதாலும் மெல்ல மெல்ல மயக்கம் நீங்கிய அந்த வாலிபன் தன் கண்களை திறந்து அக்கம் பக்கம் இருந்தவர்களையும் பார்த்தான். தான் இருக்குமிடம் எது என்பதையோ தனக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கும் பெண்கள் யார் என்பதையோ அறியாத அந்த வாலிபன் அவர்களை யார் என்று விசாரிக்க மெல்ல உதடுகளை திறந்தார்.
பேச வேண்டாம், சற்று பொறுங்கள், பிறகு நிரம்ப பேசலாம்
என்று கடிந்து கொண்ட பூவழகையை பார்த்து புன்முறுவல் கோட்டினான் அந்த வாலிபன். பிறகு துறவையை நோக்கி ரத்தத்தில் இருந்த துணிகளை நீக்கச் சொன்ன அந்த வேளிற்குள பேரழகி தன் உடலை ஒருபுறமாக வளைத்து திருப்பிக் கொண்டு பக்கத்தில் எரிந்து கொண்டிருந்த விளக்கில் கையில் இருந்த பச்சிலையை வாட்டத் தொடங்கினாள். சமணத்துறவி அந்த பெண் பக்குவமாக பச்சிலையை வாட்டும் முறையைக் கண்டு வியந்து நின்றார். பஞ்சனையில் சாய்ந்து கொண்டிருந்த வாலிபன் அவள் அழகைக் கண்டு பிரமித்து பார்த்து கொண்டிருந்தான். சாதாரண சமயமாக இருந்தால் இளம்சழியின் கண்ணும் பூவழகியை விட்டு அகன்றே இருக்காது. ஆனால் பாழடைந்த மாளிகையின் அந்த உள் அறையில் அவன் பார்வை எண்ணங்கள் எல்லாமே பஞ்சனையில் படுத்திருந்த வாலிபனிடமே லயித்திருந்தன. இவனை எங்கு பார்த்திருக்கிறோம் என்பது ஆராய்ந்து முடிவு கட்டுவதில் இருந்தது மனம். மனத்தின் நிலையை நெற்றியில் பிரதிபலித்த உணர்ச்சி மாற்றங்கள் தெல்லென்று விளக்கின. திடீர் என்று தெளிவு கண்டதற்கு அறிகுறியாக அவன் கண்கள் பளிச்சிட்டன. உள்ளே வியப்பு திடீர் என்று தோன்றியதற்கு அறிகுறியாக ஹம் என்ற ஒளியும் அவனிடமிருந்து கிளம்பி அறை முழுவதும் மெல்ல எதிரொலி செய்தது. அந்த ஒளியை கேட்டதும் பஞ்சனையில் சாய்ந்திருந்த வாலிபன் இளம்சழியினை நோக்கி தன் கண்களை திருப்பினார். நான்கு விழிகளும் சந்தித்தன, புரிந்து கொண்டன. விழிகள் கண்ட விடுகதையை சொல்ல இளம்சழியின் இதழ்கள் அவளோடு விரிந்தன.
பேசாதே
என்று ஆணையிடும் முறையில் வாலிபன் விழிகள் இளம்சழியனை நோக்கி அதிகாரத்துடனும் மலர்ந்தன. அந்த விழிகளின் ஆணையை வலியுறுத்த இஷ்டப்பட்டது போல அவன் இடது கையும் மெல்ல பஞ்சனையிலிருந்து கிளம்பி நில் என்று எச்சரித்தது. இந்த சமிஞ்சுகளை மற்றவர்கள் கவனிக்காவிட்டாலும் சதா எச்சரிக்கையோடு இருக்கும் இன்பவள்ளியின் கூர் விழிகள் மட்டும் நொடிப்பொழுதில் கண்டுகொண்டன.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் .dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.